உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
தமிழ் நெஞ்சங்களே, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் FM ஆடியோ 104.6 FM என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் மாண்டுவிடவில்லை, மாண்டுவிட மாட்டான். கடைசி தமிழன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் உடம்பில், நரம்பில், உதிரத்தில், உள்ளத்தில், அவன் நகத்தில், முகத்தில், புருவத்தில், கண்ணில், நெற்றியில் வள்ளுவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். வள்ளுவனின் மறைவு என்பது கடைசி தமிழனின் மறைவை பொறுத்தது. உலக இனம் உள்ளவரை தமிழ் இனம் மறையாது, தமிழ் இனம் மறையாதவரை வள்ளுவன் மறைய மாட்டான். எவ்வளவு பெரிய ஞான திறவு போல் தெரியுமா வள்ளுவன்? தமிழர்களே, நாம் தமிழர்களாக பிறந்ததற்காக சில வழிகளில் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஆனால் அத்தனை சிறுமைகளையும் துடைக்கிற ஒரே ஒரு பெருமை, நாங்கள் வள்ளுவரின் வழித்தோன்றர்கள் என்பதுதான். வள்ளுவன் வழியில் வந்தவர்கள் நாங்கள் என்ற பெருமையினால் எல்லா சிறுமைகளையும் துடைத்து விடலாம். அவன் இவ்வளவு காலம் எப்படி வாழுகிறான்? போன வருடம் எழுதப்பட்ட புத்தகம் இன்று இல்லை. போன மாதம் 5000 பிரதி விற்ற புத்தகம் இன்றைக்கு இல்லை. கோட்டைகள் இல்லை, கொத்தளங்கள் இல்லை, ராஜசபைகள் இல்லை. இன்றைக்கு பாண்டிய மன்னன் யாராவது வந்து இந்த மதுரைக்குள் புதரை ஓட்டி வந்தால் எந்த தெரு என்பது அவனுக்கு அடையாளம் தெரியாது. அவன் போர் பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்தில் ஒருவன் ஜிகர்தண்டா விற்றுக் கொண்டிருப்பான். அடையாளம் மாறி போயிருக்கிறது. காலம் எவ்வளவு மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா தோழர்களே? சூரியன் தான் தோன்றிய நாளிலிருந்து 25 விழுக்காட்டு எரிவாயுவை எரித்து விட்டது என்று செய்தி வருகிறது. சூரியன் என்பது கோள் அல்ல, எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாயு மண்டலம், கேஸ். அது தீர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல லட்சம் ஆண்டுகளில் அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த வாயு தீர்ந்து விடலாம். ஏன்? புவியியல் மாற்றங்கள் ஒன்றா ரெண்டா? மடகாஸ்கரில் இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரே நிலப்பரப்பு இருந்தது. மடகாஸ்கரில் இருந்து ஆப்பிரிக்கா ஒருவன் புறப்பட்டால் தரை வழியாக நடந்து ஆஸ்திரேலியாவை அடைந்து விட முடியும். இப்படி ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அந்த நிலப்பரப்பு துண்டாடப்பட்டு கடல் வந்து உட்கார்ந்து கொண்டு நிலங்களை பிரித்து விட்டது. எத்தனையோ கோள்கள், கண்ணுக்கு தெரியாத கோள்கள் தாங்கள் பிறந்த பயனை இழந்து அந்த கோள்கள் இறந்து வெறும் கருந்துளைகளாய் விண்ணை சுற்றும் பிணங்களாய் கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. மாற்றங்கள், இன்னும் எத்தனை மாற்றம் இந்த பூமிக்கு வரும் என்று தெரியாது. எத்தனையோ மாற்றங்கள் இந்த பூமிக்கு வந்த பிறகும் கூட ஈராயிரம் ஆண்டுகளாய் புத்தம் புதிதாய் வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அறிவு வாழ்கிறது என்று அர்த்தம், தமிழ் வாழ்கிறது என்று அர்த்தம், தமிழனுடைய ஞானம் வாழ்கிறது என்று அர்த்தம். தமிழனுக்கு நில அடையாளம் உண்டு, மொழி அடையாளம் உண்டு, உடை அடையாளம் உண்டு, உணவு அடையாளம் உண்டு, இட அடையாளம் உண்டு, ஞான அடையாளம் என்று ஒன்று வேண்டுமென்றால் அது திருக்குறள் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். திருக்குறள் தான் தமிழர்களின் ஞான அடையாளம், அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும். திருக்குறள் இன்று வரை வெற்றி பெற்றிருப்பதற்கு பெருங்காரணம் அதன் புத்தம் புதிய தன்மை, செல்லும் தன்மை, மிகழ் தன்மை, வாழும் தன்மை, உயிர்ப்பு தன்மை. நேற்று செல்லாததாக ஆகி போன 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு அல்ல திருக்குறள். திருக்குறள் தங்க காசு, அதை எவனும் செல்லுபடி இல்லாமல் ஆக்க முடியாது. சோழர் காலத்து தங்க காசாக இருந்தாலும் இன்றைக்கு உருக்கி விற்றால் 23000 ரூபாய் ஒரு பவுன். அந்த காசு செல்லாமல் போயிருக்கலாம், மதிப்பு குறைந்து குறையாமல் இருப்பது தங்கம். காகிதம் செல்லாமல் போனால் பல்பொடி வெடிக்கலாம், தங்கம் செல்லாமல் போனால் உருக்கி விற்கலாம். எங்கள் திருக்குறள் தங்கம், அது பழையதாகலாம், செல்லாமலாகி விடுவதில்லை. இதான் உண்மை, அது காரணம் அவருடைய நிகழ்கால தன்மை. இதோ இந்த நிமிஷத்துக்கு திருக்குறள் பொருந்தும். இந்த சபையில் கூடியிருக்கிறீர்களே, உங்களை பார்த்தால் எனக்கு பொங்கி வருகிறது உணர்ச்சி. எல்லோரும், நான் ஒரு மோசமான உவமையை சொல்லப் போகிறேன், ஆனால் அதுதான் உண்மை. இந்த மேடையை பார்த்து நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? ஒரு புற்றின் மேல், ஒரு புற்றின் மேல் 2 அடி தலையை தூக்கி படம் எடுத்துக் கொண்டு ஆடாமல் இருக்கிற ராஜராகம் போல் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கவங்க ஈர்ப்பு எனக்கு. திருக்குறள் இன்னும் செல்லுபடியாகாமல் இருப்பதற்கு காரணம் அதன் நிகழ்கால தன்மை. இந்த நிமிஷத்துக்கு திருக்குறள் பொருந்தும். நாம் எல்லாம் கூடுகிறோம், பிரிகிறோம். இந்த கூடுதல் சந்தோஷத்தில் கூடுகிறோம், பிரிகிற போது மீண்டும் திருவள்ளுவரை எப்போது கேட்போமோ என்று பிரிகிறோம். இதை வள்ளுவன் சொல்லுகிறான், உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டு இன்றைக்கு பொருந்துகிற குறள். நாளைக்கு பொருந்துகிற குறள் சொல்லட்டுமா? வடகிழக்கு பருவமழை எய்த்து விட்டது, தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது, கர்நாடகாவில் அங்கே அணை கட்டுவதற்கான ஆயத்தம் தொடங்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது, பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிற முயற்சி நடக்கலாமா என்று யோசிக்கப்படுகிறது, எங்குமே தண்ணீர் இல்லை, இந்த பூகோளமே நம்மை வஞ்சித்திருக்கிறது, தமிழன் பள்ளக்காலில் பிறந்தவனாக இருக்கிறான், மேட்டில் மழை பெய்கிறது, மேட்டு மழையெல்லாம் தேக்கப்பட்டு விட்டது, எங்கள் பள்ளக்காலில் பிறந்த தமிழன் தாகத்தால் தவிக்கிறான், இவனுக்கு தண்ணீர் இல்லை, இந்த உலகமே முழுக்க 97% தண்ணீர் கடல் நீராகிவிட்டது, இன்னும் 3% தான் மிச்சம், அதில் 1% பனி மலையில் உறைந்து கிடக்கிறது, இன்னும் 1% பூமியில் மொண்டு கொள்ளப்படாத ஆழத்தில் கண்டுகொள்ளப்படாத பள்ளத்தில் கிடக்கிறது, மிச்சம் 1% நீர் மட்டும்தான் இந்த பூமியை சுற்றி வருகிறது, அந்த 1% நீரில் தான் ஒட்டுமொத்த 680 கோடி மனித இனமும் தண்ணீர் குடிக்கிறது. இதுதான் தண்ணீரின் நிலை. இந்த தண்ணீர் நமக்கு கிடைக்கவில்லை, அண்டை மாநிலங்கள் கைவிரித்து விட்டன, யாருக்கும் இரக்கம் இல்லை. வள்ளுவன் சொல்லுகிறான், இனிமேல் இந்த பூமியில் ஒரு பச்சை பசும்புல் கிளம்ப வேண்டுமென்றால் அதற்கு ஒளி ஒரு வழிதான் இருக்கிறது, விசும்பின் துளி வீடின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிது, வாரம் கண்திறக்க வேண்டும், அப்போதுதான் எங்கள் கடைமடை விளையும், ராமநாதபுரத்தில் புல் முளைக்கும், எங்கள் மக்கள் குடிதண்ணீருக்கு அடைய மாட்டார்கள், எங்கள் தாய்மார்கள் அடிகுழாயிலே இருந்து அடிபட்டு சாக மாட்டார்கள், தெரு தெருவாய் குடஞ்சு மக்க மாட்டார்கள், வள்ளுவன் சொல்கிறான், மனிதன் என்ன செய்தாலும் சரி இயற்கை கருணை காட்டினால் ஒழிய இந்த பூமியில் பஞ்சம் தீராது என்கிறான். விசும்பின் துளி வீடி நல்லால் பசும்புள் தலை காண்பதறிது. இது நாளைக்கு பொருந்துகிற குரல், நேற்றைக்கு பொருந்துகிற ஒரு குரல் சொல்லட்டுமா? கூவத்தூரில் இருந்து ஏற்றுகிறார் எல்லாரையும். எல்லாரையும் பஸ்ல ஏத்துறாங்க. ஏ 117ஆ 18ஆ 19ஆ 20ஆ ஏ 22ஆப்பா, எங்க ரெண்டு பேரை காணோம்? பாத்ரூம் கதவை போய் திறங்க. ஏ என்னப்பா ஒரு ஆளு பாருங்கப்பா, நேற்றுக்கு பொருந்துகிற குரல் தெரியுமா? பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி எண்ணி துணிக கருமம். துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதற்கு நேற்றைக்கு பொருந்துகிற குரல், நாளைக்கு பொருந்துகிற குரல் சொன்னேன், இந்த நிமிடம் பொருந்துகிற குரல் சொன்னேன், நேற்றுக்கு குரல் சொன்னேன், முக்காலத்துக்கும் பொருந்துகிற குரல் எங்கள் திருவள்ளுவரின் ஞானப்பால் மட்டும்தான் என்பதுதான் உண்மை. அதனால் தான் வாழ்கிறது. இப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்த நாம் இழிவுகளில் சிக்கலாமா? ஞானத்திற்கு அலையலாமா? அறம் வேண்டி போராட்டம் செய்யலாமா? நல்லவர்களை தேடி அலையலாமா? இந்த மண் அறிவு சார்ந்த மண் அல்லவா? அறம் சார்ந்த மண் அல்லவா? ஞான மண் அல்லவா? இதில் எப்படி தமிழன் ஞானத்திற்கு புறம்பாய், அறத்திற்கு புறம்பாய் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறேன். திருவள்ளுவன் எவ்வளவு பெரிய ஞானி என்பதற்கு ரெண்டு உதாரணம் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் உதடு ஒட்டாத குரல் எழுதியிருக்கிறார். நீங்களுக்கு ஆச்சரியமா, இது எப்படிப்பா உதடு ஒட்டாத குரல்? தமிழில் உதடு ஒட்டுகிற எழுத்துக்கள் என்று உண்டு. பகரம், மகரம், வகரம், இந்த மூன்றும் சொல்லி பார்த்தால் உதடு ஒட்டும். நான் வேடிக்கையாக இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், இங்கிலீஷ் கிஸ், தமிழ் முத்தம், எதில் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், என் இங்கிலீஷ் கிஸ் பிடிக்காது, தமிழ் முத்தம் தான் பிடிக்கும். ஏன் என்று கேட்டார்கள். கிஸ் என்று சொல்லி பாருங்கள் உதடு ஒட்டாது, முத்தம் என்று சொல்லி பாருங்கள் உதடு ஒட்டும். பகரம், மகரம், வகரம், இந்த மூன்று எழுத்துக்கள் இருந்தால்தான் உதடு ஒட்டும். இந்த மூன்று எழுத்துக்களுமே இல்லாமல் வள்ளுவர் குரல் எழுதியிருக்கிறார். யாரை பற்றி? துறவிகளை பற்றி, துறவை பற்றி. அங்க பாருங்க, துறவிகளை பற்றி வைத்தார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். என் உதடுகளை கவனிச்சீங்களா? திருப்பி என் உதட்டுக்கு வேணா கேமரா க்ளோஸ் அப் போடுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எந்த அளவுக்கு நீ பற்றுக்களை துறந்து துறந்து வருகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு துன்பம் இல்லை என்பது பொருள். இது ஏச்சா தெரியுமா? ஏண்டா துறவி சாமியாரே, உனக்கு உலகமே ஒட்டக்கூடாதே, உதடு எப்படி ஒட்டும்? உலகமே ஒட்டக்கூடாது, குடும்பம் ஒட்டக்கூடாது, பொன் ஒட்டக்கூடாது, பொருள் ஒட்டக்கூடாது, பதவி ஒட்டக்கூடாது, பகட்டு ஒட்டக்கூடாது, நிலம் ஒட்டக்கூடாது, உதடு மட்டும் எப்படி ஒட்டும்? ஒட்டக்கூடாது. உதடு ஒட்டுகிற குரல் சொல்லட்டுமா? என்னையா திருவள்ளுவன் உதடு ஒட்டுகிற குரல் சொல்லட்டுமா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நாகராஜன் நல்ல ரசிகன் ஞானி. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தகப்பன் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான திருக்குறள் சொல்றார் வள்ளுவர். என்னை விட என் பிள்ளை அறிவுடையவனாக இருப்பதுதான்ப்பா எனக்கு சிறப்பு. உங்க பிள்ளைகள் உங்களை விட அறிவாளிகளாக இருப்பதான் உங்களுக்கு சிறப்பு. எப்படி அந்த சிறப்பு வரும்? தாயும் மகளும் தகப்பனும் மகனும் ஒட்டணும், அப்பத்தான் அறிவு வரும். இன்றைக்கு கல்வி என்பது மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறது, அறிவாளிகளாக ஆக்கியிருக்கிறது. அதே கல்வி என்பது மிகப்பெரிய தீமையை செய்திருக்கிறது, தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்நியமாக்கியிருப்பதும் இதே கல்விதான். அறிவாளியாக்கியதும் கல்விதான், அந்நியமாக்கியதும் கல்விதான். அதனால் தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் தலைமுறை இடைவெளி வருகிறது, ஒட்டுவதில்லை, உறவு ஒட்டுவதில்லை. ஒட்டினால் தலைமுறை இடைவெளி வராது, வெட்டினால் தலைமுறை இடைவெளி வரும். அதனால்தான் வள்ளுவன் சொல்லுகிறார், தம்மின் தம்மக்கள் அறிவுடமே மானிடத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, தாயும் மகளும் தகப்பனும் மகளும் ஒட்டி உறவாடுங்கள், தலைமுறை இடைவெளி வராது என்றவர் சொல்லுகிறார். துறவிக்கு ஒட்டாமல் எழுதியவன் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் ஒட்டி எழுதுகிறான். எனக்கு தெரிந்து தமிழர்களே, நான் தமிழன் என்பதற்காக சொல்லவில்லை, உலகத்தின் எந்த கவியும் இப்படி ஒரு உத்தியை கையாண்டிருக்க முடியாது என்பதை நான் ஆயிரம் சபைகளில் ஆணையிட்டு சொல்லுவேன். வைத்தியநாதன் அவர்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன். சும்மா இருந்த திரைப்பட பாட்டு எழுதிக்கிட்டு, திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடித்தது, திரைப்பட பாட்டு எழுதுகிற சந்தோஷம். கவிதையெல்லாம் இல்லாமல் இல்லை, திரைப்பட பாட்டுல என்ன சந்தோஷம், பக்கத்தில் ஒரு மெட்டு வருது, அந்த மெட்டு என்னை தானாட்டுகிறது, அதுல ஒரு சின்ன செக்ஸ் இருக்கு, அதுல ஒரு மெல்லிய தானாட்டு இருக்கு, என் இதயத்தை தூங்க வைக்கிறது, மயிலறகால் வருடி விடுகிறது, எழுதி முடிச்சோன்னு காசோலை வருகிறது. ஏன் தெரியுமா எழுந்து நின்று கைதட்டினார், தினமணியில் காசோலை எல்லாம் எதிர்பார்க்காதீர்கள் அர்த்தம். வருகிறது. அப்படி இருந்த என்னை அப்படியே சுலபமா பாட்டு பாடிட்டு சம்பாதித்திருந்த என்னை பாவேந்தரை பத்தி 125 ஆண்டு விழாவுக்கு ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு சொன்னாரு வைத்தியநாதன். கேட்டு நான் மறுப்பனா, என் மேல காதல் அவருக்கு, அவர் தலையங்கத்தின் மீது எனக்கு பைத்தியம். தமிழர்களே, நான் உங்களுக்காக சொல்லவில்லை, நம்முடைய அறிவை விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து தினமணியின் தலையங்கம் படியுங்கள். எனக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம், அந்த கொஞ்ச அறிவை கொஞ்சம் தூண்டிவிட்டுக் கொள்வதற்கு தினமணியின் தலையங்கத்தை நான் வாசிக்கிறேன், சில நேரங்களில் 2 முறை வாசிக்கிறேன், குறிப்பெடுக்கிறேன், சில நேரத்தில் அதை வெட்டி ஒட்டி என் ஆல்பத்தில் சேர்த்து வைக்கிறேன். அந்த தலையங்கத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய வைத்தியநாதன் என்ற இந்த அறிவாளி என்னை இதற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள். அதற்கு பிறகு நான் படுகிற பாடு எனக்குத்தான் தெரியும். வைத்தியநாதன் அவர்களே, ஒரு கட்டுரை எழுதுவதற்கு தமிழ் உலகம் எழுதாததை நான் எழுத முடியும். எனக்கு முன்னால் என் முன்னோடிகள் இவ்வளவு அறிவாளிகள், தமிழ் என்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள், எழுந்து நின்றால் அவர்களில் முண்டாச சூரியனை முட்டும் அந்த அளவுக்கு அறிவில் உயரம் கொண்டவர்கள், தெளிவானவர்கள். அவர்களை தாண்டி நான் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன், இந்த வேலை எளிய வேலை அல்ல. இந்த திருவள்ளுவர் கட்டுரையை 3.5 மாதங்கள் எழுதினேன். இந்த 3.5 மாதங்களாக பல இரவுகள் விழித்திருந்தேன். பகலெல்லாம் பாட்டுக்கு, இரவெல்லாம் இலக்கியத்துக்கு, இப்படி என் வாழ்வை பிரித்துக் கொண்டேன். அப்படி எழுதுகிற போது வியப்பு வருகிறது, திகைப்பு வருகிறது. சொல்லாதன சொல்ல வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்ல வேண்டும், அறிவுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, தகவல் பிழை நேர்ந்து விடக்கூடாது, விமர்சனம் வந்து விடக்கூடாது, அந்த விமர்சனம் வந்தால் அது நியாயமான விமர்சனமாக வர வேண்டும். எல்லாவற்றையும் விட நான் இந்த கட்டுரையை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், இன்னும் எழுதப் போகிறேன், இன்னும் என் பட்டியலில் 18 தமிழ் முன்னோடிகள் இருக்கிறார்கள், எழுத போகிறேன். காரணம் என்ன தெரியுமா, எங்க தமிழ் தலைமுறை, இளைய தலைமுறை 18 வயதுக்கு மேற்பட்டவன் வாட்ஸ்ஆப்பில் மட்டும்தான் வாசிக்கிறானே தவிர வாசகத்தில் வாசிக்கிற மாதிரி தெரியவில்லை. திருவள்ளுவர் யார், கம்பர் யார், அப்பர் யார், தொல்காப்பியர் யார், இளங்கோவடிகள் யார், திருமூலர் யார், பாரதி யார், பாரதிதாசன் யார், அண்ணா யார், கலைஞர் யார், பெரியார் யார் என்று தெரிந்து கொள்ளாதவன் முழுமையான தமிழனாக இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். இவர்களை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு வெற்றி? உங்க தாத்தா மதுரை மேலவாசி வீதியில ஒரு 4 சென்ட் இடம் விட்டுட்டு போயிருந்தார் உங்களுக்கு. உங்க தாத்தா, உங்க அப்பா, தாத்தா சொத்து 4 சென்ட். இப்ப நீங்க கொஞ்சம் கேஸ் போட்டீங்கன்னா அந்த 4 சென்ட் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு 1 சென்ட் அங்க ஒரு வந்து 40 லட்சம் ரூபா, நானாங்க 16, 1 கோடியே 60 லட்சம், 4 சென்ட் கிடைச்சதுன்னா விடுவீங்களா? 4 சென்ட் நிலம் மேலவாசியில் இருந்துச்சு விடுவீங்களா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக மாட்டீங்களா? அமிர்தவர் ராய் கிட்ட போய் கேஸ் போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல? 4 சென்ட் இடத்தை விட்டு கொடுக்காத தமிழா, 4000 ஆண்டு தமிழனின் அறிவை எப்படி நீ விட்டு கொடுப்பாய்? அதுவும் உனக்குத்தான் சொந்தம். நீ கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதில்லை, அது பொது உடைமை. உனக்கென்றே எழுதி வைக்கப்பட்டது, உன் தலைக்கென்றே விதிக்கப்பட்டது, உன் அறிவுக்கென்றே தரப்பட்டது இல்லையா? அந்த அறிவை விட்டு விடாதீர்கள். இந்த இடம் எவ்வளவு முக்கியமோ இந்த அறிவும் அவ்வளவு முக்கியம் என்று தமிழர்கள் கருதி கொள்ள வேண்டும். சாவி அவர்கள் ஆசிரியராக இருந்த போது அவரை பார்த்த போது அவரோடு பணியாற்றிய இளைஞன்தான் நம்முடைய வந்து கே வைத்தியநாதன். சுறுசுறுசுன்னு இருப்பார், தேனியின் புத்திரன், பரபரவரன் இருப்பார். அறிவு தேடல், தமிழ் இலக்கியத்தில் ஆய்ந்த நாட்டம் எல்லாம் கொண்ட ஒரு அழகான இளைஞர், ரொம்ப அற்புதமான ஆளு. அவரிடம் அவருக்கு எதிர்மறையான கருத்தை கூட தைரியமாக பேசக்கூடிய உரிமையை எனக்கு தந்திருக்கிறார். அந்த பெருந்தன்மைக்கு என் பாராட்டு. நான் எழுதுகிற அந்த கட்டுரையில் உள்ள அத்தனை கருத்துக்களும் அவருக்கு உடன்பாடு என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள கூடாது. அவருக்கு உடன்பாடு இல்லாதவற்றையும் நான் எழுதுகிறேன். அவர் சொல்கிறார், இது வைரமுத்துவின் கருத்து, போகட்டும் தமிழனுக்கு. எனக்கு உடன்பாடு இல்லை என்று இருக்கலாம், தமிழர்களுக்கு உடன்பாடாக இருக்கலாம். இந்த சுதந்திரத்தை தான் நான் நேசிக்கிறேன். உங்கள் அனுமதியோடு, உங்கள் வாழ்த்துக்களோடு என் நெஞ்சின் கனலாக வெளிவந்த திருவள்ளுவரை பற்றிய இந்த கட்டுரையை வாசிப்பதில் நான் தமிழ் படித்த பயனடைகிறேன். வள்ளுவர் முதற்றே அறிவு, திருக்குறளை எழுதப் புகும் காலை என் உணர்ச்சிகளை தள்ளி தாளிட்டுக் கொள்வதே தக்கதென்று தோன்றுகிறது. ஞானத்தகப்பன் திருவள்ளுவர் மீது நான் கொண்டிருக்கும் மதிப்போ வியப்போ கழிப்போ காதலோ இக்கட்டுரையின் வாக்கியங்களுக்கிடையே வழிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறேன். ராகங்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் பொசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை கட்டி அமைக்கிறேன். ராகங்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் பொசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை கட்டி அமைக்கிறேன். மனித நாகரிகத்தில் நிலைத்து நிற்கும் 10 நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொல்வதற்கு நான் தமிழன் என்பது ஒரு தடையாக இருக்காது. ஆனால் ஏனைய மெய்நூல்களும் அறநூல்களும் காலங்கடந்து கரையேறி வந்ததற்கும் 1000 ஆண்டுகளை எதிர்நீச்சலிட்டு திருக்குறள் இன்னும் உயர்தனிச் சிறப்போடு ஓங்கி நிற்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உலகத்தின் மெய்நூல்கள் பலவற்றை அரசு, மதம் என்ற தங்க தூண்கள் தாங்கி பிடித்தன. கிரேக்க ரோமானிய மெய்நூல்களை உள்வாங்கித்தான் ஐரோப்பிய சட்டங்களும் அமெரிக்க சட்டங்களும் இயற்றப்பட்டன. விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டின் சாரம்தான் யூதர்களின் சட்டம். கன்ஃபியூசியஸின் சமயவெளி சிந்தனைகளைத்தான் சீனாவின் ஹான் அரச மரபு அரச சமயமாக்கி அழகு பார்த்தது. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட பல திருவசனங்களை இஸ்லாம் சட்ட வடிவாக்கி வாழ்வியலாக்க வழி செய்தது. பௌத்தத்தின் சில கூறுகளை அசோகர் அரசு அரசாணை செய்தது. அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி இரண்டின் அடிப்படைகளையும் இந்துஸ்தானம் தன் ஆதிநாள் சட்டமாக அமைத்துக் கொண்டது. இப்படி எல்லா மெய்நூல்களையும் அரசர்களும் அரசுகளும் ஆதரிக்க திருக்குறள் என்ற ஞான பலுவல் மட்டும் தங்குவதற்கு தளவில்லாமலும் தாங்குவதற்கு தோள்கள் இல்லாமலும் வளிமண்டலத்தில் அலையும் ஒரு பழையோலையாய் காலமெல்லாம் மிதந்து திரிந்தது. திருக்குறள் ஓர் அநாதை அறிவு, தமிழர்களால் தள்ளி வைக்கப்பட்ட தங்கம், பல அரசர்கள் காணாமற் தொலைத்த கருவூலம், வேள்வி புகை கண்மூடியதால் காணப்படாத ஞான திருவோலை. இந்த கட்டுரையை வைத்தியநாதன் அனுப்பிச்சிட்டு எனக்கு 25 நிமிடங்கள் தொலைபேசியில் படிச்சு காட்டார். அவரு குரல்ல நான் ஒரு ஞான மயக்கத்தில் இருந்தேன். என் குரலும் அவர் குரலும் ஒரு மாதிரி இருக்கும், என் மாதிரி ஏற்ற இறக்கம் அவருக்கும் தெரிகிறது. அவர் சொன்னார், வேள்வி புகை கண்மூடியதால் என்பதற்கும் கண்ணை மூடியதால் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்க கவனமா போட்டிருக்கீங்க. யாரையும் வேள்வி புகை கண்மூடியதால் காணப்படாத ஞான திருவூரை. திருக்குறளை தூக்கி சுமக்க மதங்களின் வீடங்கள் இல்லை, அரசுகளின் பல்லக்குகள் இல்லை. திருக்குறள் பேசப்பட்ட நிலப்பரப்புக்கே தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. வாழ்முறையில் நீட்டிக்கப்பட்ட நெடுந்தேசம் இல்லை. திருக்குறள் எழுதப்பட்ட இனம் உலக மக்கள் பரப்பில் பேரிடத் தொகுதி இல்லை. சத்தியத்தின் சார்பை மட்டுமே நம்பி ஒரு நூல் உலக அறிவின் உயரத்தில் ஓர் ஆதி இனத்தின் அடையாளமாக திகழ்கிறதென்றால் அது எங்கள் முப்பால் ஆசான் வள்ளுவரின் மூளைச்சாராய் விளங்கும் திருக்குறள் மட்டும்தான். இது எதையும் சார்ந்த நூலும் இல்லை, ஏதோ ஒரு மொழியின் சார்பு நூலும் இல்லை. பரிமேரழகர், நச்சினார்கிரியர், அழகிய மணவாள முனிகள் போன்ற இடைக்காலத்து உரையாசிரியர்களும் சில மதாச்சாரியார்களும் வடமொழியின் நிழல்தான் திருக்குறள் என்று நிறுவப் போந்தனர். தத்தம் அறிவாற்றலுக்கும் வடமொழியே மூலம் என்று சொல்வதன் மூலம் தம் கல்வித் தகுதியை புலமை புடப்பை நிறுவிக்கொள்ள முயன்றனர். ஆனால் திருக்குறள் வடமொழியின் வழிநூல் அன்று. தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதே வடமொழி நிரல் நிறை. ஆனால் அறம் பொருள் இன்பம் என்பதே தமிழர்தம் வழிமுறை. இதான் அடிப்படை வித்தியாசம். அது வடநூலின் சார்புடைய நூல் அல்ல என்பதற்கு இது ஒன்றே எடுத்துக்காட்டு. தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு என்பது வடமொழியின் நிரல் நிறை. அறம் பொருள் இன்பம் என்பதுதான் தமிழர்களின் வழிமுறை. வீடு என்பது தமிழர் மரபாக எஞ்ஞான்றும் கொள்ளப்படவில்லை. அறம் பொருள் இன்பம் கண்ணுக்கு தெரிந்த மண்ணியல், ஆனால் வீடு என்பது கண்ணுக்கு தெரியாத விண்ணியல். இன்பமும் துன்பமும் அகமும் புறமும் பிறப்பும் இறப்பும் மண்ணியல் காணும் மனிதர்க்கே உரியன. வீடு என்பது கண்ணுக்கு சிக்காத கை கெட்டாத ஒரு கருத்தாக்கம். அதனால்தான் திருவள்ளுவர் வீடு என்ற இல்லாத வழியேகாமல் இன்பம் என்ற இயலும் வழியோடு நிறுத்திக் கொண்டார். அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்ற நன்னூலை பிற்காலத்து கடைச்செருகல் என்று கருதலாம். ஆனால் இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணை என்று தொல்காப்பியனார் முன்னெடுத்தோடு முப்பொருள்தான் தமிழர் வழக்கு. அதுதான் அவர் வழிவந்த வள்ளுவர் இலக்கு. எனவே முப்பொருள் என்பது தமிழர்களின் தனி மரபென்றே பெறப்படும். ஒரு திருடர், ஒரு பிச்சைக்காரன், ஒரு கொலைகாரன், ஒரு விலைமகள் என்ற நான்கினம் கழிந்த ஒரு சமூகம்தான் மனிதகுலம் நீண்ட நாள் கண்டு வரும் நெடுங்கனவு. இதாங்க மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனிதகுலத்திற்கு கிட்டாத ஒரு கனவு இதுதான். ஒரு திருடன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு கொலைகாரன், ஒரு விலைமகள் என்ற நான்கினம் கழிந்த ஒரு சமூகம்தான் மனிதகுலம் நீண்ட நாள் கண்டு வரும் நெடுங்கனவு. அந்த மாசற்ற உலகை ஒரு தனி மனிதராக உலகுக்கு ஓதி காட்டியவர் திருவள்ளுவர். சுட்டு காய்ச்சும் பொன்னிலிருந்து மாசுகள் உருகி கலந்து ஒழுகி ஓடுதல் போல வள்ளுவரின் பேரறிவு என்ற பெருஞ்சுடரில் வாழ்வின் மாசுகள் எரிந்து கழிகின்றன. அது லட்சியவாதம் என்று கூட கழிவேர் அறிவாளிகளால் கழிக்கப்படலாம். ஆனால் இன்று எட்டப்பட்டிருக்கும் எல்லா உயரங்களும் லட்சியவாதத்தின் கைக்குழந்தைகள்தான். கடவுள் என்ற கற்பனாவாதத்தையே ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஆழிசூழ் உலகு திருவள்ளுவர் மீது மட்டும் தீண்டாமையை அனுசரிக்க முடியாது. திருவள்ளுவரை உலக புகழ்பெற்ற நூல்களோடு ஒப்பீடு செய்ய விழைகிறேன். இன்னொரு அறிவை குறைப்பதோ திருவள்ளுவரை உயர்த்துவதோ என் நோக்கம் அன்று. கால மதிப்பீடுகளில் வள்ளுவரின் கனிவும் கருணையும் மனித நாகரிகத்தின் மாண்பு கூட்டுவதை காட்டுவது மட்டுமே என் முயற்சியாகும். அர்த்த சாஸ்திரம் என்பது கௌடில்யரி படைத்த சமூக பொருளாதார அரச நீதி. நால் வருணத்திற்கேற்ற நடைமுறை வகுப்பதும் இருந்த சமுதாயத்தை இருந்தபடி காப்பதும் குற்றங்களையும் தண்டனங்களையும் வருணவேதம் பார்த்து வகைப்படுத்துவதும் அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையாகும். அரசு ஊழியர்கான ஊதியத்தை வகுத்து கொடுக்கும் அதே அர்த்த சாஸ்திரம் விலை மகளிர்கான ஊதியத்தையும் விதித்து காட்டுகிறது. தாசிகளுக்கு ஊதியம் நிர்ணயிக்க வந்த கௌடில்யர் முதல் நிலை தாசிக்கு ஆண்டொன்றுக்கு 3000 பணம் என்றும் இரண்டாம் நிலை தாசிக்கு 7000 என்றும் மூன்றாம் நிலை தாசிக்கு 1000 என்றும் கருணையோடு வழிகளக்கிறார். தாசிகளின் தர நிலைகளை 1, 2, 3 போட்டிருக்கார்ல, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த 1, 2, 3 என்கிற தரப்பிரிவுக்கு அளவுகோல் இருக்கான்னு பார்த்தேன். தாசிகளின் தரநிலைகளை அளந்து காட்டும் அளவுகோல்கள் யாவை என அர்த்த சாஸ்திரத்தில் ஆராய்ந்து தேடினேன், கண்டடையும் பேறு பெற்றிலேன். ஆனால் திருவள்ளுவரோ பரத்தமையிலிருந்து பெண்ணினத்தை மீட்டெடுக்கவே எழுத்தாணி ஏந்துகிறார். வரைவின் மகளிர் என் அதிகாரத்தில் பரத்தமை என்ற உலகத்தின் பழைய சந்தையை மொத்தத்தில் மூடிவிடுகிறார். விலை பெண்ணோடு ஒருவன் முயங்க நினைப்பது, ஒரு விலை மகளிரோடு ஒருவன் கலப்பது புணர்வது என்பது எப்படி என்பதை உலகத்தின் எந்த ஒரு படைப்பாளியும் இப்படி சொல்லியதில்லை. வள்ளுவர் சொல்றார், விலை பெண்ணோடு ஒருவன் முயங்க நினைப்பது அறியாத பிணம் ஒன்றை இருட்டில் தழுவுவது போன்றது. ரொம்ப நுட்பம் கவனிக்கணும். ஒரு இருட்டுல நம்ம ஆச்சா பணம் கிடக்கு கட்டி பிடிச்சு அழலாம், அப்பே பணம் கிடக்கு கட்டி பிடிச்சு அழலாம், சகோதரி பணம் கிடக்கு கட்டி பிடிச்சு அக்கா போயிட்டே அழலாம், தாத்தா பணம் கிடக்கு தாத்தா என்ன படிக்க வச்சே போயிட்டே கரண்ட்ல இருட்டுல அழலாம். இருட்டில் உறவு தெரிந்த பிணத்தோடு உணர்ச்சி வரும். உறவு அறிந்த பிணம் அன்பு கொடுக்கும், உறவு தெரிந்த பிணம் கண்ணீர் கொடுக்கும். யாதென்று தெரியாத பிணத்தை கட்டி ஒருவன் கலப்பது போன்றது விலை மகளரை புணர்வது. என்ன உயரத்தை சிந்திச்சிருக்கான் பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தெளியற்று அப்பா என்று இழிவு செய்து கழிவு செய்கிறார். பொருளுக்காக ஒரு பெண் தன்னையே விற்கும் சதை சந்தை உள்ளவரை நாகரிக சமுதாயத்தை எந்த காலத்திலும் எட்ட இயலாது என்ற நுண் அரசியல் இதில் நூலாடுகிறது. பால் உறவு என்பதையே அவர் வெறுத்தார் இல்லை, பால் உறவு சந்தையைத்தான் அவர் வெறுத்தார். அது மட்டுமன்று, பெண்டிரும் கள்ளுண்டு தள்ளுண்ட சமூகத்தில் கள்ளுண்டார் பிணத்திற்கு ஒப்பாவார் என்று எதிர்வினையாற்றிய முதல் மூளைக்காரர் திருவள்ளுவர். சங்க காலத்தில் கள் இருந்திருக்கு, ஔவையார் கள் குடிச்சிருக்கான், அதியமான் கொடுத்திருக்கான். அதியமான் இறந்த உடனே ஔவையார் பாடுற பாட்டு தெரியுமா, ஐயோ போயிட்டேயே, கொஞ்சம் கள் இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவ, எனக்கு கொடுப்பியே, கொஞ்சம் அதிகம் இருந்தா 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடுவியே, போயிட்டியே, சிறிய கள் பெரிடே எமக்கியும் அண்ணே. சங்க காலத்துல சாராயம் இருந்திருக்கிறது, கள் இருந்திருக்கிறது. சங்க காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா, மூங்கில் குழாயில் தேனை பிடிப்பார்கள், கொம்பு தேனை. அந்த கொம்பு தேனை மூங்கில் குழாயில் அடைப்பார்கள், வழியாமல் பூட்டுவார்கள், ஒரு குழி தோண்டுவார்கள், அந்த குழியில் ஊற வைப்பார்கள், பல ஆண்டுகள் கழித்து தோண்டி எடுப்பார்கள். அது நொதித்து புளித்திருக்கும், சில ரசாயன பௌதிக மாற்றங்களுக்கு உள்ளாகி நொதித்து புளித்திருக்கும். ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வட்டால் நாக்கில் பாம்பு கொட்டுவது போல் போதை ஏறும் எழுதியிருக்கான் நம்ம சங்க இலக்கியத்தில். தேக்கடி என்ன நாட்படு தேரல், நாக்கில் தேள் கொட்டினா எவ்வளவு வலிக்குமோ எப்படி போதை ஏறுமோ அது அந்த கள். இது சங்க காலத்தில் இருந்திருக்கு. இப்ப கூட எந்த சாராயத்திற்கு அதிகமான காசு தெரியுமா, 1847 தயாரிக்கப்பட்டதுங்கிற சாராயத்துக்கு விலை அதிகம், 1554 இன்னும் அதிகம். சாராய பாட்டில் உற்பத்தி பழையதாக ஆக ஆக விலை அதிகம். இலக்கியத்திலும் சாராயத்திலும் பழையதே விலை அதிகமானது. இரண்டும் போதை. அதே மாதிரி காதலிலும் விஞ்ஞானத்திலும் புதியதே போதையானது. இது பெரிய குரல் என்ன சொல்லியிருக்காரு, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்று குரல் கூறுகிறது. ஆட்சியாளர்களுக்கு ஒரு சொல், அது எந்த ஆட்சியா கூட இருக்கட்டும், நேற்று வந்த ஆட்சி, இனிமேல் வரப்போகிற எந்த ஆட்சி, எதுவாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களுக்கு ஒரு சொல். ஒன்று, மதுக்கடைகளை மூடிவிடுங்கள், அல்லது திருவள்ளுவர் சிலைகளுக்கு திரை போட்டு விடுங்கள். இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் சிறை இருக்கக்கூடாது என்கிறீர்களே, திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் மட்டும் மதுக்கடை இருக்கலாமா? கார்ல் மார்க்ஸின் குரல் கேட்பதற்கு 1850 ஆண்டுகளுக்கு முன்பே பிச்சை எடுத்து உயிர் வாழும் நிலை ஏற்படின் உலகை படைத்தவன் அழிந்து போகட்டும் என்ற பொருளில், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியாற்றியான் என்று செங்குரல் எழுப்பிய சிங்கம் திருவள்ளுவர். இந்த வகையில் தமிழ் பரப்பின் முதல் கலகக்காரர் திருவள்ளுவர் என்றே தெரிய வருகிறது. வைய தலைமை கொள்ளும் வலிமை கொண்டவன் மனிதன்தான். ஆனால் மனிதன்தான் இந்த பூமிக்கு கடைசியாய் வந்து சேர்ந்த மற்றுமோர் உயிரி. மனிதன் வருவதற்கு முன்பு இந்த உலகம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சொந்தம், பூச்சிகளுக்கு சொந்தம், மரங்களுக்கு சொந்தம், புழுக்களுக்கு சொந்தம், கொசுக்களுக்கு சொந்தம், மண்ணுயிர்கள் பலவற்றுக்கு சொந்தம். கடைசியாய் வந்தவன் எல்லா உயிர்களையும் கொண்டுட்டான். ஓர் உயிர் இன்னொரு உயிரால் கொல்லப்படுவதையோ, இன்னொரு உயிரால் கொல்லப்படுவதையோ, இன்னொரு உயிரை அவன் கொல்லுவதையோ எங்கனம் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அப்படியே இன்னொரு உயிரை கொல்லும் உரிமையையும் அதிகாரத்தையும் அவன் அடைந்துவிடக் கூடாது என்பதில் வள்ளுவர் உயிர் நேசத்தின் உச்சம் தொடுகிறார். உயிர்கொலை குறித்து மனு தர்மம் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறது. சொல்லுது பாருங்க, பசுவை மனுசாஸ்திரம் சொல்லுது, பசுவை வீணாக கொள்பவன் அப்பசுவின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு பசுவாக பிறவி எடுத்து மற்றவர்களால் கொல்லப்படுவார். மனுதர்மம் சொல்லுது, பசுவை கொள்கிறவன் அந்த பசுவின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு மறுபிறவி எடுத்து மற்றவர்களால் கொல்லப்படுவான் என்று உயிர்கொலையை ஒரு ஸ்மிருதி தடுக்கிறது. ஆனால் புசிக்கத்தக்க பறவை விலங்குகளை வேள்விக்கோ தாய் தந்தையரின் நன்மைக்கோ ஒருவன் கொல்லலாம் என்று இன்னொரு ஸ்மிருதி உயிர்கொலைக்கு அனுமதியும் தருகிறது. ஆனால் வள்ளுவர் உயிர்கொலைக்கு எதிராக எந்த நிலையிலும் வளைத்து பேசாமல் நிலைத்து நிற்கிறார். அது பௌத்தத்தின் பார்ப்பட்டதோ சமணத்தின் சார்புற்றதோ தெரியாது. அவிர்வாகங்களை கொட்டி 1000 வேள்விகளை செய்வதை விட உண்பதற்கென்று ஓர் உயிரை கொல்லாதிருத்தல் உயர்ந்தது என்ற பொருளில், அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்துண்ணாமை நன்று என்று உயிர்களின் கருணை மனுவை ஒற்றை வழக்கறிஞராய் உலக நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் எம்பெருமான் திருவள்ளுவர். அவிர்வாகங்களை கொட்டி 1000 வேள்விகள் செய்வதை விட உண்பதற்கென்று ஓர் உயிரை கொல்லாதிருத்தல் உயர்ந்தது என்ற பொருளில், அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்து உண்ணாமை நன்று என்று உயிர்களின் கருணை மனுவை ஒற்றை வழக்கறிஞராய் உலக நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் எம்பெருமான் திருவள்ளுவர். உயிர்க்கு உருகன் செய்யாமையே தவம் என்றும், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை உண்டொழுகுவதே அந்தனம் என்றும் விரவி சொல்லி செல்லும் அறிவு செல்வர், உயிர் நேசமே மனித நாகரிகத்தின் உயர் அறம் என்று கல்வேர்களால் தாங்கப்படும் மலை போல உறுதியாய் ஓங்கி நிற்கிறார். ஆழ பிறந்தவர்கள் சால சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என்பது வள்ளுவர் சொல்லும் ஆசாரம். ஆழ பிறந்தவர்கள் சால சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என்பது வள்ளுவர் சொல்லும் அரசரம். மன்னன் உயிர்த்தே மனதலை உலகம் என்பது தமிழ் மரபு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என நால்வகை படை கொண்டாலும் அரசன் முன்னெடுத்து செல்ல வேண்டியது முதலில் அறத்தைத்தான் என்பதே தமிழரின் அரசநெறி. கடுஞ்சினத்த கொள்களிலும் கதழ் பெரிய கலிமாவும் நெடுங்குடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகழ் மரபரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கோட்டம் என்பதே புறப்பாட்டு. ஓர் ஆட்சி அறம் வழுவி போகும்போது ஆட்சியாளர்களை விட்டு மக்கள் நழுவி போகிறார்கள் என்பதற்கு இறந்த காலம் நிகழ்காலம் இரண்டுமே சாட்சி. ஓர் ஆட்சி அறம் வழுவி போகும்போது ஆட்சியாளர்களை விட்டு மக்கள் நழுவி போகிறார்கள் என்பதற்கு இறந்த காலம் நிகழ்காலம் இரண்டுமே சாட்சியாய் நிற்கின்றன. அரசியல் நீதி இனத்துக்கு இனம் மாறுபடுகிறது. இத்தாலிய சாணக்கியன் என்று அறியப்பட்ட மாக்கியவெல்லி எழுதிய தி பிரின்ஸ் என்ற அரசியல் நூல், ஓர் அரசன் தன் வெற்றிக்கு அறத்தை வளைத்துக் கொள்ளலாம் அல்லது அழித்துக் கொள்ளலாம் என்ற பொருளில் அரசனுக்கு அல்வழி காட்டுகிறது. 1513 எழுதப்பட்ட இந்த நூலை இன்னும் கொண்டாடும் கூட்டம் இருக்கிறது. அதில் மாக்கியவெல்லி சொல்லுகிறான், ஓர் இளவரசன் மிருகத்தின் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் அது குள்ள நெறியா சிங்கமா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மாக்கியவெல்லி ஆக்கிய வாக்கியம். ஆனால் அரசனுக்கு வள்ளுவர் சொல்லும் இலக்கணமே வேறு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையன்று வைக்கப்படும். உயரறிவு கொண்ட வாசகர்களே, தமிழ் அறிஞர் பெருமக்களே, கல்வி திருக்கூட்டமே, சற்றே உற்று பாருங்கள். அதிகார மையத்தில் இருக்கும் அதிகார மையத்தின் உயரத்தில் இருக்கும் அரசனை விலங்கு நிலைக்கு கீழிறக்குகிறார் மாக்கியவெல்லி. ஆனால் அதே அரசனை மனித நிலையிலிருந்து இறை உயரத்திற்கு மேலேற்றுகிறார் வள்ளுவ பேராசார். இப்படி ஒப்பிட்டு சொல்ல நமக்கு உலக அறிவு இருக்கிறது. ஆனால் உறக்க சொல்ல உலக அரங்குதான் இல்லை. மாறும் உண்மைகள் என்றும் மாறா உண்மைகள் என்றும் இவ்வுலகில் இரண்டு உண்டு. பருவகாலங்கள் என்பவை மாறும் உண்மைகள், பிறப்பு இறப்பு என்பவை மாறா உண்மைகள். இவ்விரண்டிற்கு மத்தியில் மாறிக்கொண்டே இருக்கும் மாறா உண்மைகள் என்று ஒன்றுண்டு. அப்படிப்பட்ட உண்மைகளுள் ஒன்று ஒழுக்கம். எல்லா காலங்களிலும் ஒழுக்கம் என்ற விழுமியம் இருக்கவே இருக்கும். ஆனால் அது காலந்தோறும் இனந்தோறும் இடந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். உடன் பிறந்த அண்ணன் தங்கை பால் உறவு என்பது உலகெங்குமே ஒப்புக்கொள்ளப்படாத ஒழுக்கம். ஆனால் அரசுரிமை கைவிட்டு போய்விடாதிருக்க அது ஒரு குடும்பத்து உரிமையாகவே விளங்க அரசுரிமை கைவிட்டு போய்விடாதிருக்க அது ஒரு குடும்பத்து உரிமையாகவே விளங்க அண்ணனும் தங்கையும் அல்லது தமக்கையும் தம்பியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு காலத்தில் எகிப்திய ராஜ குடும்பத்தின் அரசொழுக்கம். திருமணத்திற்கு முன் மணமகனும் மணமகளும் கலவி கொள்ளக் கூடாது என்பது ஒரு பொது ஒழுக்கம். ஆனால் திருமணம் ஆகாத ஓர் ஆணும் பெண்ணும் உள்காட்டுக்குள் ஓடிப்போய் ஓரிரு நாட்கள் உடன் உறைந்து ஊருக்குள் திரும்பி வந்து பிடித்தால் மனம் புரிவதோ பிடிக்காவிட்டால் அவரவர் வீடு திரும்புவதோ ஒரு சில பழங்குடிகளின் மன ஒழுக்கம் இன்னும் இருக்கு. இல்லறம் என்ற மனித ஒழுக்கம் இன்று இல்லறம் என்ற மனித ஒழுக்கம் சேர்ந்து வாழ்தல் என்ற நிலையில் திரிந்து சேர்ந்து உறைதல் என்ற நிலையை கடந்து சேர்ந்து பிரிந்து போதல் என்ற வடிவம் பெறுவதாக அறிய முடிகிறது. ஆனால் அறத்தையும் ஒழுக்கத்தையும் இன்னவையென வரையறுத்து சொல்லவே இயலாது. அறத்திற்கு விளக்கம் தர வந்த உரையாசிரியர் பரிமேலழகரோ அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கு என ஒழிதலுமாம், அது ஒழுக்கம் விலக்கு தண்டம் என்று மூகைப்படும் என்று எழுதுகிறார். பரிமேலழகர் உரையும் பொய்யாயிற்று, ஒழுக்கம் குறித்து அவரது கருத்தும் திரிந்து போயிற்று. ஆனால் மூல நூலில் ஒழுக்கம் குறித்து எழுதினாரே வள்ளுவர், அவர் திரிந்தார் இல்லை. அவர் சொன்ன ஒழுக்கம் வழக்கழியவும் இல்லை. ஏனெனில் ஒழுக்கம் எனப்படுவது யாதெனின் என்று அவர் யாதொரு குறளும் வகுத்தார் இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று பொது ஒழுக்கம் குறித்தே வைத்தாரே அன்றி இன்னதுதான் ஒழுக்கம் என்று கூறி இடப்பட்டாரில்லை. காலத்தின் கடைசி நொடி வரை சிந்தித்த வள்ளுவரின் நீளறிவும் நூலறிவும் என் முன்னோனே, என் குடிமகனே என்று அழுது தொழுது ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒரு நல்லிலக்கியம் வாழ்வுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். மனத்திற்பம் வினைத்திற்பம் இரண்டுக்கும் உற்சாக ஊசி போட வேண்டும். மனிதனின் நம்பிக்கையை குலைப்பது என்பது கல்லீரலில் ஆணியடிப்பது போன்ற கடுஞ்செயலாகும். கடலே வற்றப்போகிறது, குமிழியே நீ என் செய்வாய் என்று கேட்பது மனித வாழ்வை மண்ணுக்குள் புதைப்பதாகும். பர்த்ருஹரி என்ற வடமொழி பெருங்கவியன் கூட அந்த புதைகுழியில் தன் பங்குக்கு தானும் கொஞ்சம் மண்தள்ளி இருக்கிறான். மனிதர் வயது 100, பாதி தூக்கத்தில் கழிகிறது. ஒரு கார்பகுதி இளமையிலும் முதுமையிலும் ஒழிகிறது, மிச்சமுள்ள கார்பகுதியோ பசியோடும் பிணியோடும் மூப்போடும் முடிகிறது. கடல் அலைமேல் நுரை போன்றது வாழ்வு. இதில் மனிதா நீ இன்புற்று வாழ்வது எங்கனம் என்று கழிவிறக்கம் பாடும் கவிதை நம்பிக்கையின் சிறு சுடரை நசுக்குகிறது. ஆனால் வள்ளுவனோ ஊழையும் உப்பக்கம் காண்போ என்கிறான், இடுக்கன் வருங்கால் நகுக என்கிறான், இன்பம் விழையான் இடும்ப இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் என்று உள்ளத்தை ஊக்குகிறான். நிலையற்ற இவ்வுலகில் நிலைப்பது புகழ் மட்டும்தான், புகழுக்குரிய செயல்களை ஆற்றிப்போ மனிதா என்று ஆற்றப்படுத்துகிறான். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்று அணையப்போகும் மனிதனை எழுப்பி அக்கினி தூடாக்குகிறான். குரலின் நிலைத்த தன்மைக்கு இதுவும் ஒரு பெருங்காரணம். குரல் என்றும் புதத்தன்மையோடு துலங்க காரணம் அதன் பொதுத்தன்மை. நட்புக்கு உவமை காட்ட வந்த நம்பெருமான் உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று எழுதியிருக்கிறார். இதில் உடுக்கை என்ற சொல்தான் நுட்பமானது. வேட்டி, சேலை, துண்டு, துணி, துகில், சட்டை, போர்வை, கச்சு, கௌபீனம் என்று எந்த ஆடையை சொல்லியிருந்தாலும் அந்த ஆடை காலப்போக்கில் மாறி வழக்கொழிந்திருக்கும். உடை என்ற நாகரிகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் உடுத்தல் என்ற பண்பாடு மட்டும் மாறாது இருக்கும். எனவே மாறும் நாகரிகத்தை ஓமை சொல்லாமல் மாறாத பண்பாட்டை ஓமை சொன்னதன் மூலம் காலம் தன் சொற்களை தொட முடியாத உயரத்தில் தூக்கி வைத்து விடுகிறார் குரல் தந்த கோமான். சூரிய அடுப்பில் சுண்ட வைத்த பால் போன்ற சொல்லான் அவன் குரல் எழுதியிருக்கிறான். வள்ளுவன் தன் உள்ளடக்கத்தால் உயர்ந்து நிற்கிறான். இந்த பூ உலகில் அரசுகள் அழியலாம், ஆட்சிகள் மாறலாம், கோட்டைகள் இடியலாம், கொத்தளம் சரியலாம், பருவங்கள் தடம் மாறலாம், புவியியல் இடம் மாறலாம், சில பறவை விலங்குகள் இனம் அழியலாம், ஆனால் மாறாது இயங்குவது மானுட தொடர்ச்சி மட்டும்தான். அந்த மனிதனின் மனம் வினை இரண்டு மட்டும்தான் நிலையாத உலகில் நிலைத்த பொருள்கள். அந்த இருவரும் பொருள்களையும் முயன்று செழுமைப்படுத்துவது, முடிந்த அளவு முழுமைப்படுத்துவது என்ற மானுட பெரும்பணியில் தன் உயிரையே எரிபொருளாய் ஊற்றி ஒளியூட்டி இருக்கிறார் வள்ளுவ பெரும்பெருவர். அதனால் மனிதன் இருக்கும் வரை மனம் இருக்கும், மனம் இருக்கும் வரை குரல் இருக்கும். அறத்துப்பாலில் பொருட்பாலில் அரியர் வள்ளுவராய் இருந்தவர் காமத்துப்பாலில் கவியர் வள்ளுவராகிறார். காமத்துப்பாலில் ஒவ்வொரு அதிகாரமும் உடலின் மேற்பரப்பில் இயங்காமல் உள்ளத்தின் ஆழ்வரப்பில் இயங்குகிறது. நான் வாத்சாயனம் படித்தேன். வாத்சாயனம் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன், விளங்கல. அப்புறம் கொஞ்சம் படிச்ச போது விளங்குச்சு, இப்ப முழுசா விளங்குது. வாத்சாயனரையும் நான் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறேன் காமத்துப்பால். அப்பா, எங்க அப்பன் எவ்வளவு பெரிய ஆளு! காதல் மகரிஷி வாத்சாயனரின் காமசூத்திரத்திலிருந்து வள்ளுவரின் காமத்துப்பால் அடிப்படையில் வேறுபடுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, கலவிகளின் பரிமாணங்களையும் உறுப்புகளின் பரிணாமங்களையும் ஆண் பெண் உறவில் அங்கங்களின் பங்குகளையும் விரித்து சொல்வது வாத்சாயன ஒழுக்கம். உறுப்புகளை வகைப்படுத்துவதும் அவர் வழக்கம். மாதரின் தெய்வ பாகங்களை கூட தாமரை பூவை போல் மிருதுவானது, முண்டும் முடிச்சும் உடையது, தடிப்பும் மடிப்பும் தொடர்ச்சியும் உள்ளது, பசுவின் நாவை போல் சொரசொரப்பானது என்று வகைப்படுத்தி தொகைப்படுத்துவதில் வாத்சாயனம் தன் அறிவை செலவழிப்பதில் ஆர்வங்காட்டுகிறது. ஆனால் வள்ளுவரோ உடல்களை வெறும் ஊடகங்களாக்கி உயிரின்பத்தின் உச்சத்திற்கு ஆணைய பெண்ணையும் அழைத்து போகிறார். காமத்தின் செய்வினையோ செயப்பாட்டு வினையோ ஏதுமின்றி உயிர் அனுபவத்தை மட்டும் தன் பனை ஓலையை நாகரிகத்தில் நனைத்துக் கொண்டு எழுதுகிறார். மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். எப்பா மலரிடம் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். நீங்கள் சிலரில் ஒருவரா பலரில் ஒருவரா என்பதை யார் அறிவார்? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடுக்கி நெறிஞ்சி பழம் என்று காமத்தை கூட தவத்தின் மொழியில் பேசுகிறார். இந்த திருக்குறள் என்ற பேர் இலக்கியம் ஒன்றுதான். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறேன். இன்னும் இரண்டே இரண்டு பத்திகள். இந்த திருக்குறள் என்ற பேர் இலக்கியம் ஒன்றுதான் தமிழர்களின் முற்றிய நாகரிகத்துக்கு முண்டாசு கட்டுகிறது. கடல் விழுங்கிய லெமூரியா போக மிச்ச நிலம்தான் தமிழ்நாடு. கடலும் காலமும் இந்த நிலத்தை விட்டு வைத்ததே வள்ளுவன் என்ற ஞான தலைவனின் வரவுக்காகத்தான். திருக்குறள் வாசிப்போடு நின்றுவிடக் கூடாது, வாழ்வியலாக வேண்டும். உரையாசிரியர்களின் ஊதியமாக மட்டுமே திருக்குறள் ஓய்ந்துவிடக் கூடாது, உலகத்தை ஓதுவிக்க வேண்டும். தாய்ப்பால் நிறுத்தப்பட்ட வயதில் முப்பால் என்னும் தகப்பன்பால் குடித்து வளர்ந்தவர்கள் நாங்கள். தாய்ப்பால் நிறுத்தப்பட்ட வயதில் திருக்குறள் என்னும் தகப்பன்பால் குடித்து வளர்ந்தவர்கள் நாங்கள். நான் பயணித்த உலக நாடுகளின் உயர்ந்த மேடைகள் அனைத்திலும் திருக்குறளை உயர்த்தி பிடித்திருக்கிறேன். திருக்குறள் என் வாழ்வின் நிழலாகவே வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, சாவிலும் நான் திருக்குறளை சார்ந்திருக்க வேண்டும். என் வாழ்வின் நிறைவிற்கு பிறகு என் தாய் மண்ணின் இரண்டாம் கருக்குழியில் நான் கிடத்தப்படும் போது என் நெஞ்சில் திருக்குறளை வைத்து என் இரு கைகளையும் அதை அணைத்துக் கொள்ளுமாறு இணைத்து விடுங்கள். என் வாழ்வின் நிறைவிற்கு பிறகு என் தாய் மண்ணின் இரண்டாம் கருக்குழியில் நான் கிடத்தப்படும் போது என் நெஞ்சில் திருக்குறளை வைத்து என் இரு கைகளையும் அதை அணைத்துக் கொள்ளுமாறு இணைத்து விடுங்கள். இது என்ன மூட நம்பிக்கை என்று சில பேர் எழலாம். இது 63 வயதில் நான் எழுதிய உயில் என்றும் கொள்ளலாம். வாழ்க வள்ளுவர், வெல்க வள்ளுவம், வாழ்க எங்கள் தமிழர்கள். நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.